வணக்கம். தினமலர் மாலை 3 மணி செய்திகள். மூன்று வந்தே பாரத் ரயில் சேவையை பெங்களூருவில் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். கர்நாடகாவின் பெங்களூருவில் ஆர்வி ரோட் பொம்மசந்திரா இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை இன்று பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். மேலும் பெங்களூரு சிட்டி ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பெங்களூரு டு பெலகாவி, அமிர்தசரஸ் டு ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கத்ரி, அஜ்னி டு புனே ஆகிய வழித்தடங்களில் மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் துவக்கி வைத்தார். பிரதமர் துவக்கி வைத்த வந்தே பாரத் ரயில் நாட்டின் 150வது வந்தே பாரத் ரயில் ஆகும். பின் ராக்கிகுட்டாவில் இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பிரதமர் மோடி பயணம் செய்தார். ஆர்வி ரோட் டு பொம்மசந்திரா ரயில் சேவை இன்று துவங்குவதன் மூலம் பெங்களூரு மக்களின் 9 ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இதனால் மெட்ரோ தினசரி பயணியரின் எண்ணிக்கை 25 லட்சமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பழனிசாமியுடன் சேரும் எண்ணமே கிடையாது, தினகரன் திட்டவட்டம். சென்னை அயனாபுரத்தில் அமமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் பங்கேற்றார். பின்னர் அவர் அளித்த பேட்டி, தேசிய கல்விக் கொள்கை அமலாகி 5 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. இப்போது திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் நேரத்தில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளனர். இந்த கொள்கையை விமர்சிக்கும் அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. நான் பெரிதும் மதிக்கும் அரசியல் தலைவர் திருமாவளவன் முதலில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், பின்னர் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்கிறார். ஓராண்டாக அவரது பேச்சில் குழப்பம் தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பாஜக கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டுவர வேண்டும். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஓபிஎஸ்இடம் பேசி கூட்டணியில் சேர்ந்தால் மகிழ்ச்சிதான். அமமுக தொடங்கி 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். நாங்கள் ஓராண்டாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதே நேரம் மீண்டும் பழனிசாமியுடன் இணைய வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது என்று தினகரன் தெரிவித்தார். பயணிக்கு அசுத்தமான இருக்கை, இண்டிகோ நிறுவனத்துக்கு ரூபாய் 1.5 லட்சம் அபராதம். பிங்கி என்ற பெண் கடந்த ஜனவரி 2 தேதி அஜர்பைஜானின் பகுநகரிலிருந்து டில்லிக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்தார். அப்போது தனக்கு அசுத்தமான மற்றும் கரைபடிந்த இருக்கை வழங்கப்பட்டதாகவும் தனது புகார் புறக்கணிக்கப்பட்டதாகவும் டில்லியில் உள்ள மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பாயம் கமிஷனில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இண்டிகோ நிறுவனம் அளித்த விளக்கத்தில் பிங்கி புகார் தெரிவித்ததும் அவருக்கு வேறு இருக்கை ஒதுக்கப்பட்டது, அதில் அவர் பயணம் செய்தார் என தெரிவித்தது. இதனை விசாரித்த கமிஷன் தலைவர் பூனம் சௌத்ரி அமர்வு பிங்கியின் புகாருக்கு ஆதாரம் உள்ளது என கூறி இண்டிகோ நிறுவனத்திற்கு ரூபாய் 1.5 லட்சம் அபராதம் விதித்தனர். வழக்கு செலவாக ரூபாய் 25,000 வழங்கவும் உத்தரவிட்டனர்.
வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நேருதான் தொடங்கினார், ராகுலுக்கு அமித்ஷா பதில். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பீகாரின் சீதாமரி நகரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாவது, வாக்கு வங்கி அரசியலை ராகுல் நிறுத்த வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி முதல் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை. உங்களது தாத்தா நேருதான் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை முதல் முறையாக மேற்கொண்டார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடைவது உறுதி. இதன் காரணமாக இப்போதே ராகுல் உள்ளிட்டோர் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். தேர்தல் ஆணையம் சார்பில் அண்மையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் தரப்பிலோ ராஷ்டிரிய ஜனதாதளம் தரப்பிலோ இதுவரை ஆட்சேபம் எழுப்பப்படவில்லை. இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க முடியும். லாலுவும் அவரது ஆதரவாளர்களும் ஊடுருவல்காரர்களின் வாக்குகளை விரும்புகின்றனர். இதன் காரணமாகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்று அமித்ஷா கூறினார்.
காஷ்மீரில் பயங்கரவாதி சுட்டுக் கொலை. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் உள்ள அகல் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் அகல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 10வது நாளாக இன்றும் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்பகுதியில் தொடர்ந்து மோதல் நடந்து வருகிறது.
திமுக கூட்டணியிலேயே மதிமுக தொடர்கிறது, வைகோ திட்டவட்டம். தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேசினார். அவர் கூறியதாவது, எல்லா தரப்பினரும் புகழும் வகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார். பல மாநில முதல்வர்கள் முதல்வர் ஸ்டாலினின் திட்டங்களை பார்த்து அவற்றை பின்பற்றி வருகின்றனர். எனவே இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி மலர அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும். நான் எப்போதும் கூட்டணி தர்மத்தை மதிப்பவர். எப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றேனோ அன்று முதல் அதை காத்து வருகிறேன். இந்த கூட்டணிக்கு என்றும் விசுவாசமாக இருப்பேன். எங்கள் கூட்டணி திமுகவுடன் தான் தொடரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை என அவர் தெரிவித்தார்.
வணக்கம். தினமலர் காலை 10 மணி செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரில் 6 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட பல தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அவர்களது சந்தேகங்களுக்கு விமானப்படை தளபதி ஏ.பி. சிங் விளக்கம் அளித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சிங் பேசியதாவது, இந்திய அரசியல் தலைமையின் உறுதியான நிலைப்பாடு காரணமாகவே ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த ராணுவ நடவடிக்கையின் போது நமது முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. தலைமை தளபதி அனில் சவுகான் முப்படைகளுக்கு இடையே பாலமாக செயல்பட்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அனைத்து உளவு அமைப்புகளையும் ஒன்றிணைத்து முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். பாகிஸ்தான் மக்களுக்கு சிறு பாதிப்பு கூட இல்லாமல் 9 தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 9 தீவிரவாத முகாம்களும் தரைமட்டமாக்கின. இதைத் தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் போர் தொடுத்தது. அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த போரில் S-400 வான் பாதுகாப்பு கவசம் மிக முக்கிய பங்கு வகித்தது. S-400 ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்திய எல்லையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்த பாகிஸ்தானின் உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதன் மூலம் மிக அதிக தொலைவில் பறந்த உளவு விமானத்தை தரையிலிருந்து சுட்டு வீழ்த்தி புதிய உலக சாதனை படைத்தோம். ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று அவர் கூறினார்.
பண்டிகை கால ரயில் டிக்கெட் முன்பதிவில் 20% தள்ளுபடி. அடுத்து வரும் மாதங்களில் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் என வரிசையாக பண்டிகைகள் வர இருக்கின்றன. சென்னை போன்ற பிற நகரங்களில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் வழக்கம் போல சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகைகளை கொண்டாட திட்டமிடுவர். இதனால் பண்டிகை காலங்களில் வழக்கமான ரயில்கள் மட்டுமின்றி சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் துவங்கிய சில நிமிடங்களிலேயே முடிந்துவிடும். இதனால் டிக்கெட் கிடைக்காத பயணியர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவர். அதேபோல் சொந்த ஊரில் இருந்து திரும்பும் போதும் ரயில் டிக்கெட் எடுப்பது அவ்வளவு எளிதானதல்ல. இந்நிலையில் கடைசி நேர ஏமாற்றத்தை தவிர்க்கும் வகையில் ரயில்வே துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பும் பயணியர் ரிட்டர்ன் டிக்கெட்டையும் சேர்த்து முன்பதிவு செய்தால் அதில் 20% தள்ளுபடி வழங்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வைகோவுக்கு திருப்பூர் துரைசாமி நோட்டீஸ். திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் திருப்பூர் துரைசாமி தனது வக்கீல் மூலம் மதிமுக பொதுச் செயலர் வைகோவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, விழுப்புரத்தில் நடந்த மதிமுக கூட்டத்தில் எங்கள் கட்சிக்காரரின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளீர்கள். திமுகவின் சொத்துக்களை எங்கள் கட்சிக்காரர் பெயரில் உள்ள அறக்கட்டளையில் சேர்த்து கொண்டதாக அவதூறு பரப்பியுள்ளீர்கள். இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இது தொடர்பாக 15 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். மான நஷ்டஈடாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது.
கூலி பட டிக்கெட் கட்டணம் ₹500, தியேட்டர்களுக்கு தரப்படும் அழுத்தம். ரஜினி, அமர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ள கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி தமிழ் உட்பட 4 மொழிகளில் வெளியாகிறது. தமிழகத்தில் மட்டும் 750 தியேட்டர்களுக்கு மேல் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. 37 ஆண்டுகளுக்கு பின் ரஜினி படத்திற்கு ஏ சான்று தரப்பட்டுள்ளது. இதனால் தியேட்டருக்கு சிறுவர் சிறுமியர் வருகையும் குடும்பத்துடன் படம் பார்க்க வருவோர் எண்ணிக்கையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தமிழகத்தில் கூலிப்பட டிக்கெட் விலை வழக்கமான கட்டணத்தை தாண்டி பல மடங்கு உயர்த்தி விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. படத்தின் பட்ஜெட் அதிகமானதோடு ஏசான்றுடன் வெளியாவதால் அதை ஈடுகட்ட டிக்கெட் கட்டணத்தை அதிகரித்து விற்க வேண்டும் என தியேட்டர் உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கூலி படத்தின் முதல் நாள் காட்சிகளுக்கு குறைந்தபட்ச டிக்கெட் விலையே 500 ரூபாயாக உள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறியதாவது, தமிழகத்தில் கூலி படம் 1000 தியேட்டர்களில் வெளியாக வாய்ப்புள்ளது. இங்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்திற்கு மேல் வசூலிப்பதில்லை. ரசிகர்களுக்கான காட்சியில் ஒரு சில தியேட்டரில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கப்பட்டிருக்கலாம். 90% தியேட்டர்களில் ரசிகர்கள் காட்சி கிடையாது என்று அவர் கூறினார். இந்தியாவுக்கு வான்வழியை மூடியதால் பாகிஸ்தானுக்கு ₹127 கோடி நஷ்டம். ஒரு நாட்டின் வான்வழியை பயன்படுத்துவதற்கு ஓவர் ஃபிளையிங் எனப்படும் அந்நாட்டின் மீது பறப்பதற்கான கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கு காரணம், வான்வழியில் பறக்கும்போது அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் வழிகாட்டுதல், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்கும். பஹல்காமில் பாகிஸ்தான் ராணுவத்தில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணியர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் பங்கிடுவதற்காக போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முறித்தது. இதனால் பாகிஸ்தான் தன் வான்வழியை இந்திய விமானங்களுக்கு மூடியது. தடைக்கு முன்தினம் 100 முதல் 150 விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தின, அதற்காக கட்டணங்கள் செலுத்தின. தடையால் இந்த வருவாயை பாகிஸ்தான் விமான போக்குவரத்து ஆணையம் இழந்துள்ளது. பாகிஸ்தான் விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு ₹410 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் ₹127 கோடி ஆகும். இந்த தகவலை அந்நாட்டின் ராணுவ அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்தார். ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் ஓவர் ஃபிளையிங் கட்டணம் கடுமையாக சரிந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இது ₹850 கோடி இருந்தது. இந்த ஆண்டு அதில் ₹410 கோடி குறைந்துள்ளது என அவர் கூறினார்.
தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம், பாமக பொதுக்குழு தீர்மானம். பாமக பொதுக்குழு கூட்டம் கட்சித் தலைவர் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் நேற்று நடந்தது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அமையும் புதிய ஆட்சியில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதை சாத்தியமாக்க உழைப்பது, திமுக அரசை வரும் தேர்தலில் வீழ்த்துவது உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அன்புமணி பேசியதாவது, இப்போதைய இலக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. மெகா கூட்டணி அமைப்போம். கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தான் நம்முடைய குலதெய்வம். இங்கு சாமி பிரச்சனை இல்லை, பூசாரிதான் பிரச்சனை. ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவருடன் இருக்கும் சில தீய சக்திகள் குள்ளநரி கூட்டம் அதனை கெடுக்கின்றனர். 40 முறைக்கு மேல் நான் பேசிவிட்டேன். நமக்குள்ளேயே மாறி மாறி பதிவிட வேண்டாம், சண்டையிட வேண்டாம். இப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும் என்று நான் நினைத்து பார்த்ததே கிடையாது. நான் உறுதியாக நிற்கிறேன் என்று அவர் தெரிவித்தார்.
22 தமிழக கட்சிகளை நீக்கி தேர்தல் கமிஷன் நடவடிக்கை. தமிழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத 22 கட்சிகள் தேர்தல் ஆணைய பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிவிப்பு, 2019 முதல் கடந்த 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத 345 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை முதல் கட்டமாக பட்டியலில் இருந்து நீக்கும் நடைமுறையை தேர்தல் ஆணையம் தொடங்கியது. இந்த கட்சிகளின் பட்டியலை மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பி விளக்கம் கோர அறிவுறுத்தியது. அந்த வகையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குக்கு 24 கட்சிகள் பட்டியல் அனுப்பப்பட்டது. அதில் 22 கட்சிகள் நீக்கப்பட்டன என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது.